நேயர்களே, இப்போ நம்ம சந்திக்க போகிறவங்க ஒரு பப்பாளி விவசாயி. இவங்க தான் மட்டும் பப்பாளி பயிர் செய்கிறதோடு நிற்காமல் அனுபவத்தின் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்ட சாகுபடி முறைகளை மற்ற விவசாயிகளுக்கும் சொல்லி அவங்களையும் பப்பாளி சாகுபடி செய்ய வச்சுருக்காங்க. இவங்க இவங்க யார், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விவரங்கள்லாம் அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, வணக்கங்க, உங்களை பற்றி சொல்லுங்கள்.
வணக்கம், என்னுடைய பேர் முகமது அப்துல்லா. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியை சேர்ந்த பப்பாளி விவசாயியாக இருக்கிறேன். நான் தற்சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 ஏக்கர் பப்பாளி வந்து செஞ்சிட்ருக்கிறேன். முதல் முதல்ல நான் பப்பாளி ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி பரிச்சயத்தமாக ஆர்வத்தின் காரணமாக ஆரம்பித்தேன். அப்போ ஆரம்பித்தபோது ரொம்ப சிறு அளவில் தான் இருந்தது, நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியதாக இருந்தது. முக்கியமான பிரச்சனை என்னென்னா மாவுப்பூச்சியாக இருந்தது. ஏன் பப்பாளி மேலே நான் ஆர்வப்பட்டு வந்த காரணம் அப்படின்னா, இது மிக முக்கியமான பணப்பயிராக இருந்தது, அதிக மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடியதாக இருந்தது, எல்லோருக்கும் பயன்படக்கூடிய மிக முக்கியமான பல வகைகளில் முக்கியமாக ஒன்றா இருந்தது. அதனால் இதை தேர்ந்தெடுத்தேன். ஆனால் அதில் வந்து பல பிரச்சனைகளும் இருந்தது. அதை ஒவ்வொன்றா வந்து நாள்பட வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை களைய ஆரம்பித்த பின்னாடி இப்போது சுபிட்சமாக இருக்குது.
சரிங்க, இப்போ வந்து பப்பாளி சாகுபடி நல்ல லாபகரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது, அதையெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா களைஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க இல்லைங்களா? இப்போ சாதாரணமாக பப்பாளி சாகுபடி நீங்கள் ஆரம்பத்தில் தெரிஞ்சுக்கிட்டது, இந்த சாகுபடி முறை என்ன, அந்த முறையில் சாகுபடி செய்யும்போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லுங்கள்.
முதல்ல பார்த்தீங்கன்னா என்ன அளவில் போடணும் அப்படின்றது தெரியாமல் இருந்தது. அப்போ எல்லோரும் மற்றபடி செய்யக்கூடிய அதே 6 கார்லேயே நான் பயிர் செஞ்சேன். அதனால் என்ன பிரச்சனைகள் சந்தித்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, காற்றோட்டம் அதிகமாக கிடைக்காம போயிடுச்சு. இலைகள் வந்து வளர்ந்து வரக்கூடிய போது காய் பறிக்கிறதுக்கு உள்ளே போயிட்டு வரக்கு சிரமமாக இருந்துச்சு. காய்கள் நல்லடுக்கு திரச்சியை பிடிக்கிறாமல் போயிடுச்சு. ரெண்டாவது வந்து விதை வந்து எந்த இடத்துல, அதாவது எந்த ஒரு பொருளுக்கும் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா விதை. அதை தான் நம்ம வந்து நாற்றை தான் முதல்ல கவனமாக பார்த்து வாங்கணும். மார்க்கெட்டில் நமக்கு எல்லா வகையிலும் விலையில் கிடைக்குது, விலை குறைவாகவும் கிடைக்குது. ஆனால் தரமான கம்பெனி விதைகளை தரமான நர்சரியாக தேடி பார்த்து நம்ம அதை தேர்வு செய்யணும். அதுதான் முதல்ல நம்ம செய்யக்கூடிய தொழிலுக்கு முக்கியமானது. அதுவும் பப்பாளிலன்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக அதை கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இன்ன ரகம், இன்ன குறிப்பிட்ட ரகத்தை யார் கொடுக்குறாங்களோ அதை மட்டும் தெரிவு செஞ்சு வாங்கிக்கணும். அதில் வந்து முதல்ல நான் செஞ்ச நடவுமுறையில் 6x6 போட்டிருந்தேன், அப்புறம் அதை 7.5 அடியாக மாற்றணும். அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா, காற்றோட்டம் அதிகமாக கிடச்சிது, மரங்கள் நல்லா தண்டு பாகம் வந்து நல்லா உறுதியாக பட்டு பிடிச்சி வளரக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. தண்டு போக நல்லா அதிகமாக திரச்சியாக வளரக்கூடிய காரணனால காய் பலுவை தாங்கக்கூடிய அளவுக்கு மரங்கள் பலமாக வளர்ந்தது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அந்த நடவுக்கு முன்னாடி முக்கியமாக நம்ம கவனித்து செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியதாக இருந்தது. முதலாவது பார்த்திங்கன்னா, அதாவது நூற்புழு அப்படின்னு சொல்லக்கூடிய நெமட்டோடு ப்ராப்ளம். ஆரம்பத்தில் இதை பற்றி நமக்கு சுத்தமாக தெரியாது. அப்புறம் நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் தொடர்பு ஏற்படுத்திக்கிட்ட பின்னாடி வந்து, அப்புறம் நண்பர்கள் வட்டத்துலேயும் எங்களுக்கு தெரிவுபடுத்தினதுனால அதுக்கு என்னென்ன இடுபொருள் போடணும் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரிய வந்தது. அப்போது வேர்ப்புழு தாக்கம், அப்புறம் நாற்று வைக்கும் போதே எத்தனை அடி ஆழத்தில் வைக்கணும், சும்மா 1.5 அளவில் ஒரு குழி எடுக்கிறோம். அந்த குழியில் நல்ல மக்கின ஆட்டெருவை விடுறோம். அந்த ஆட்டெருவை விடுறதுக்கு முன்னாடி அது முழுதாக மக்கியிருக்குதான்னு பார்க்குறோம். அந்த ஆட்டெரு கூட என்னென்ன மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நம்ம போடுறோமோ அதெல்லாம் கொடுக்குறோம். உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, பப்பாளிக்கு பொதுவாக நம்ம போடுறது அசோஸ்பெர்லம், பாஸ்பர் பாக்டீரியா, சூடோமோனோஸ், ட்ரைகோடெர்மா விரடி, இது கூட வேம நம்ம ஆட் பண்ணுறோம், வேப்பம்புண்ணாக்கும் கொடுக்குறோம். இதெல்லாம் நம்ம நடுவு காலத்திலேயே கொடுக்குறங்காட்டி அந்த பயிருக்கு ஒரு 3 மாதத்துக்கு எந்த ஒரு நோய் இல்லாமல் எதிர்ப்பு சக்தியோடு வளரக்கூடியதை அமைஞ்சிருது. இது இல்லாமல் இன்னொன்று, இந்த பப்பாளியில் தாக்கக்கூடிய ஒரே பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரஸ். இந்த வைரஸ் வந்து எப்படி பரவுதுன்னா, பூச்சிகள் மூலமாக அதிகமாக பரவுது. இது வரைக்கும் இதுக்கு தெளிவான ஒரு நோய் தீர்க்கும் மருந்தை இன்னும் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இது பூச்சிகள் மூலியமாக மட்டுமே பரவக்கூடிய காரணமாக இருக்கிறதுனால பூச்சிகளை நம்ம கட்டுப்படுத்திட்டோம்னாலே ஓரளவுக்கு இதை கட்டுப்படுத்திடலாம். அதாவது முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி இந்த தேவையான பொருள்கள்லாம் போட்டு நடவு செய்யும்போது காய் வரக்கூடிய வரைக்கும் இந்த வைரஸ் தாக்கம் 99% இருக்காது. காய் வந்த பின்னாடி இந்த வைரஸ் தாக்கம் வந்தாலுமே காயை எந்த விதத்துலையும் பாதிக்காது. அதுக்கப்புறம் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்துறது எப்படின்னா, மிக குறைந்த அளவில், அதாவது பைலீத்தல் டோசேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதாவது 1 லிட்டருக்கு 2 கிராம் அப்படின்னு சாதாரணமாக கொடுக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகள் நம்ம தெளிச்சுக்கலாம். அதாவது மோனோக்ரோடோபஸ் அல்லது ரோகர், இப்படி ஏதோ ஒன்று 1 லிட்டருக்கு 2 கிராம் மட்டும். அதை வந்து 15 நாள் இடைவெளியில் தொடர்ச்சியாக தெளிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி தொடர்ச்சியாக தெளிக்கும் போது பூச்சிகளுடைய தாக்கம் கட்டுப்படுத்தப்படும். இதனால் வைரஸினுடைய தாக்கம் நிச்சயமாக குறையும். அது இல்லாமல் மற்றொன்று, ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தரம் தொடர்ச்சியாக வேப்பம் பிண்ணாக்க கண்டிப்பாக இட்டு வரணும். அப்புறம் பப்பாளிக்கு மிக முக்கியமான ஒன்று, காய்ச்சலும் பாய்ச்சலுமாகவே தண்ணி கட்டிட்டு வரணும். மரம் எந்தளவுக்கு உயரம் குறைவாக வச்சுருக்கிறோமோ அந்தளவுக்கு காய் அதிகமாக பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இப்போ நாற்றுகள் நடும்போது குழியில் இந்த உரங்கள் எல்லாமே, உயிர் உரங்கள், வேப்பம் புண்ணாக்க எல்லாமே போடுவேன் அப்படின்னீங்க. அதுக்கப்புறம் வேப்பம் புண்ணாக்க 3 மாதத்துக்கு ஒரு தடவை கட்டாயம் போடுறோம் அப்படின்னு. இதை தவிர வேறு ஏதாவது உரங்கள் வந்து இதுக்கு கொடுக்கணுமா பப்பாளிக்கு?
அதாவது பார்த்திங்கன்னா, திருப்பும் நம்ம ஆட்டுறவுலேயே இதை கொண்டு போய் செலுத்திடலாம். அது இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து டிஏபி, பொட்டாசு, சூப்பர் இது மட்டும் சம அளவில் கலந்துட்டு 1 ஏக்கர் இருந்தால் இந்த 3 மூட்டையுமே மட்டும் 3 மாதத்துக்கு ஒரு தடவை இதை ஒன்று கொடுக்குறோம். அடுத்த பேட்ச் கொடுக்கும்போது திருப்பி ஆட்டருவுக்கு போயிடும். இப்படி மாற்றி மாற்றி கொடுக்கும்போது குறைந்த அளவிலே கொடுத்தாலே போதுமானதாக இருக்குது. இதே பயிருக்கு ஏற்ற வகையில் மகசூல் நமக்கு கிடைக்கிறது மிக தோதுவாக இருக்குது அப்படின்னு நான் என்னுடைய அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன்.
சரிங்க, இப்போ பொதுவாக பப்பாளி வந்து எவ்வளோ மாதத்துக்கு அப்புறம் காய்கள் காய்க்க ஆரம்பிக்கும், எவ்வளோ நாட்கள் வரைக்கும் பயிர் செஞ்சதுலேருந்து எத்தனை நாள் வரைக்கும் அதுலேருந்து பலன் கிடைக்கும் நம்மளுக்கு?
அதாவது நம்ம தோட்டத்தில் நடவு செய்யறதுலேருந்து சுமார் 210 நாளில் அதில் காய் பறிக்க ஆரம்பிச்சிடலாம். 210வது நாள்லேருந்து 1/8 மாதத்தில் காயளவு கொஞ்சம் குறைச்சலாக வர ஆரம்பிச்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2வது மாதம் கொஞ்சம் அதிகமாகும், 3வது மாதம் 4வது போது அதுக்கு அடுத்து தொடர்ச்சியாக வரக்கூடிய வந்து தொடர்ந்து அதுலேருந்து 10 மாதங்கள் நமக்கு காயினோட வரத்து அதிகம் வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்துட்டுருக்க காரணம் என்ன அப்படின்னும் போது, நம்ம எந்த அளவுக்கு காய் திறச்சி அடையுதுன்னு பார்க்கக்கூடிய அதே நேரத்தில் பிஞ்சுகளுக்கும் பூக்களுக்கும் சரியான விதத்தில் சத்துக்கள் போய் சேருதா அப்படின்னு கவனிச்சுக்கிட்டே வரணும். அப்படி கவனிக்காத பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூக்கள் கொட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கொடுக்கக்கூடிய இந்த உரங்களை வந்து எந்த காரணத்தை கொண்டும் காய் வந்துருச்சுன்னு நிறுத்தக்கூடாது. காய் கீழே பறிச்சுட்டு இருக்க காரணத்தில் மேலே வந்து செடிகளுடைய பூக்களோட எண்ணிக்கையும் எதுவும் மாறுதல் ஏற்படுதா அப்படின்னு கவனித்து பார்த்துட்டு இருந்தாலே போதுமானதாக இருக்கும்.
நீங்கள் வந்து பழங்களுக்காக சாகுபடி செய்கிறீங்களா அல்லது பாலுக்காக பப்பாளி சாகுபடி பண்ணுறீங்களா?
நாங்கள் முழுக்க முழுக்க பழங்களுக்காக மட்டுமே சாகுபடி செஞ்சிட்ருக்குறோம். அதனால் வந்து காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 வாரம் 7 நாளைக்கு 1 தடவை அல்லது 10 நாளைக்கு 1 தடவை தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்குறோம். சுயமாக நம்ம தனி விவசாயம் இருந்த நம்ம இதில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியுடைய சப்போர்ட் இருந்த காரணத்தினால நானே வந்து தலைமையை ஏற்று 10-20 விவசாயிகளை தயார்படுத்தி அவங்கள்ட்ட வந்து நாற்றுகளை கொடுத்து அவங்களுக்கு இந்த என்ன செய்முறை வழிமுறைகள் அப்படின்றத சொல்லி கொடுத்து அவங்க கூடவே இருந்து அவங்கள்டிருந்து ஒரு குறிப்பிட்ட விலையை குறித்து கடைசி வரைக்கும் அவங்கள்ட்ட பப்பாளி நான் எடுத்து வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன்.
இப்போ இந்த பப்பாளி வந்து நீங்கள் பழமாக அப்படியே விற்கிறத விட இப்போ வந்து நிறைய இந்த மதிப்பு கூட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளே அதை எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. அதற்கான எதுவும் முயற்சிகள் நீங்கள் அதை பற்றி எடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் ஏதாவது இருக்குங்களா?
நிச்சயமாங்க. எப்படி அப்படின்னு சொல்லப்பட்டோம்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் அக்ரி பிஸ்னஸ் இன்குபேட்டர் அப்படின்ற ஒரு இது இருக்குது, அதில் நான் வந்து மெம்பராகவும் இருக்கிறேன். அதில் தான் பப்பாயா மதிப்பு கூட்டுதல் பொருளை பற்றி ட்ரைனிங்க்கு எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அதற்குண்டான வேலைகளும் நான் செய்துட்டுருக்கிறேன். அந்த இதில் உறுப்பினர் ஆன காரணத்தினால இதை பற்றிய அனைத்து சந்தேகங்களும் இது வரைக்கும் நமக்கு வெளியில் நடக்கிறது என்ன சம்பவங்கள் நடந்தாலுமே கேள்விகளுக்கு நமக்கு பதில் கிடைக்கிது. அதன் மூலம் மிகுந்த பயனடைகிறேன் நான்.
சரிங்க, பொதுவாக இப்போ வந்து பழத்துக்காக பப்பாளி சாகுபடி செய்கிறது அல்லது பாலுக்காக அப்படிங்கும்போது எது லாபகரமாக இருக்கும், இது ரெண்டில் இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் அல்லது அனுகூலங்கள் என்ன?
அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ பப்பாளி வந்து 2 விதத்தில் பயிர் செஞ்சிட்ருக்குறாங்க. ஒன்று சாப்பிட்றதுக்காகவும், மற்றது வந்து பால் எடுக்கிறதுக்கு. பழம் சாப்பிட்றது அப்படின்றது மிகப்பெரிய, அதாவது பழங்கள் ராணி அப்படின்னே சொல்கிறாங்க. என்னென்னா விலை குறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு பழத்தில் அதிகமான வைட்டமின்ஸு, நோய் எதிர்ப்பு சக்தி, பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக அமைஞ்சிருக்குதுங்க. 2வது பார்த்திங்கன்னா, இது வந்து பால் எடுக்கிறது அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த பப்பாளி தோல் மேலே இருக்க பப்பைன் அப்படின்றத அந்த லேக்டெக்ஸை தான் சொல்கிறாங்க. அந்த லேட்டெக்ஸ் என்ன பிரயோஜனப்படுது அப்படின்னு சொன்னிங்கன்னா, அதிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த லேட்டெக்ஸு சுவிங்கம் தயாரிக்கிறதுக்கு, 2வது காஸ்மெட்டிக் ஐட்டம் தயாரிக்கிறதுக்கு, மற்ற மீட் டெண்டரைஸ் அப்படின்னு சொல்லி வெளிநாடுகளில் ஏற்றுமதி செய்கிறாங்க. இதில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் எது லாபகரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பணத்துக்கு கொடுக்கறது வந்து விவசாயிக்கு பாதுகாப்பானதாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், யாரோ ஒரு முகவர்கிட்ட வந்து ஒப்பந்த முறையில் அவங்க செய்யும்போது, நானும் இல்லை யார்கிட்ட ஒன்று ஒப்பந்த முறையில் செய்யும்போது கூடுதலோ குறைச்சலோ எந்த வித சேதாரமும் இல்லாமல் விவசாயிக்கு முழுமையாக பணம் போய் சென்று சேர்ந்துரு. இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ஏற்றத்தாழ்வுகளில் இன்றைக்கி இருக்கக்கூடிய விலை வந்து அடுத்த மாதம் இருக்கிறது இல்லை. அப்போ விவசாயினால் கரெக்டாக சந்தைக்கு கொண்டு போய் சேர்க்க முடிகிறதில்ல. பழம் வர நேரத்தில் ஆர்டர் இருக்காது, ஆர்டர் இருக்கிற நேரத்தில் பழம் இருக்காது. அப்புறம் இதுக்காக தனியாக அவங்க நேரம் ஒதுக்க வேண்டி இருக்குது. இது அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கில் இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஃபார்ம் கேட் ஃபார்மிங் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சிருக்கங்காட்டி பழங்களை அந்த குறிப்பிட்ட நாள்களை நாங்கள் எங்கள் சொந்த ஆட்களை கொண்டு போய் எங்கள் சொந்த வண்டியில் போய் பறித்து எடுத்துகிட்டு வந்துடுறோம். அவங்களுக்கு எடை போச்சு, அங்கேயே பணத்தை வாங்கிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு சிக்கல் இல்லாமல் இருக்குது, பயனுள்ளதாக அமைகிறாங்க. எங்களிடத்தில் வந்த முதல் முதல்ல வந்த ஒரு விவசாயி தொடர்ச்சியாக இது மூணாவது தடையாக திருப்பியும் அவர் பயிர் செஞ்சுருக்காரு அப்படின்றது என்னுடைய சக்ஸஸ்க்கு ஒரு காரணமாக நிச்சயமாக சொல்லலாம்.
சரிங்க, இப்போ பப்பாளி சாகுபடி அப்படிங்கும்போது எல்லா விதமான தட்பவெப்பநிலை, மண் வகை, தண்ணீர் இதெல்லாத்துலேயும் வருங்களா, இல்லை இதுக்கு குறிப்பிட்ட இந்த வகையான மண் தண்ணீர் இதெல்லாம் வேணும் அப்படின்னு இருக்குங்களா?
பனி உயர்ந்த பிரதேசங்கள் வராது, மற்றபடி எல்லா மண் வளத்துலேயும் இது வளரக்கூடிய பயிராகவே இது இருக்குது. தண்ணி அப்படின்றது முதல் ஒரு ஆறு மாதத்துக்கு அதிகமாக தேவைப்படுது, அதிகமாக தெரியணும்னா நார்மலாக கொடுக்குற அளவுக்கு கொடுத்துட்ருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பத்து நாளைக்கு ஒரு தண்ணி அப்படின்றது போதுமானதாக இருக்குது. ரெண்டாவது மண் வளம் அப்படின்றது மண்கண்டம் அதிகமாக தேவை அப்படின்னு சொல்ல முடியாது, குறைஞ்சளவுக்கு ஒரு நாலு அடி மண்கண்டம் இருந்தாலே இதுக்கு போதுமானதாக இருக்குது. அது போக வந்து இந்த பயிர் வந்து எந்த தரப்பு சூழ்நிலையும் சமாளித்து வளரக்கூடியதாகவே இருக்கிறது.
சரி, இப்போ நீங்கள் சொல்லும்போது இந்த மாதிரி கன்றுகள் நாற்றுகள் கொடுத்துட்டு பழம் பறித்து இது பண்ணுறது வரைக்கும் நீங்களே போய் எடுத்துக்கிறீங்க கான்ட்ராக்ட் ஃபார்மிங் மாதிரி அப்படின்னு சொன்னீங்க. மற்றபடி இந்த தொழில்நுட்பங்கள், இடுபொருட்கள் அதில் ஏதாவது உதவி பண்ணுறீங்களா, இல்லை சாகுபடி பண்ணுறவங்களே தான் பார்த்துக்கணுமா?
இப்போ பார்த்தீங்கன்னா நாற்று உற்பத்தி பண்ணி நாற்று மட்டும் எங்களுடைய கம்பெனி வந்து கொடுத்துருது, நேரடியாக வந்து விவசாயிக்கு அவங்க இடத்துலையே கொண்டு போய் கொடுத்துருது. மற்றபடி இடுபொருள்களில் வந்து விவசாயிகள் அவங்களுடைய சொந்த செலவில் செஞ்சுக்க வேண்டியதான். இப்போது நாற்று மற்ற நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தலை சிறந்த நாற்றுகளை உருவாக்குறோம், அதில் வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் நம்ம பண்ணுறல. எங்களுடைய சொந்த நர்சரி இருக்குங்காட்டி அதை வந்து மிக நேர்த்தியாகவே தயார் பண்ணுறோம். அதாவது ஒரு நாற்று எப்படி உருவாகுது அப்படின்னு சொன்னிங்கன்னா, அந்த மரத்துக்கு இவ்வளவு ஈல்டு எடுக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுறோம். அதுக்காக அதை மிக நேர்த்தியாக தயார் பண்ணுறோம், அதுக்கு என்னென்ன தேவையோ அதை கொடுத்து ஸ்பெஷலாக அதை உருவாக்குறோம். அதனால் வந்து எங்களுடைய நர்சரியிலேருந்து எங்கள் கம்பெனிலேருந்து போகிற எந்த நாற்றும் இதுவரைக்கும் வந்து காய்ப்பு திறனில் வந்து செயலற்று போகலை, மிக சிறந்ததாகவே அறிவித்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு அளவிலேயே வந்து சொல்லணுன்னா நாங்கள் எடுத்தது தான் முதல் ரெக்கார்டாக இருக்குது.
ரெக்கார்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க, எப்படி கணக்கு சொல்லுவீங்க? ஒரு ஏக்கருக்கு சொல்லுவீங்களா, அல்லது ஒரு மரத்துக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா? எவ்வளோ மகசூல் அல்லது எவ்வளோ வருமானம்?
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மரம் வந்து சராசரி வந்து 70 கிலோ காய்க்கிறதா இருக்குது. எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, கிட்டத்தட்ட நான் ஒரு 7.5 வருஷமாக இருக்கும்போது இந்த பயிர் ஆரம்பிக்கும் போது மிகுந்த ஆர்வத்தில் தான் ஆரம்பித்தேன். அதனால் ஒவ்வொன்றையுமே நான் எழுதி வச்சும் ஃபோட்டோ எடுத்தும் கவனமாக குறித்து வைக்க ஆரம்பித்தேன். என்னென்னா என்ன நிகழுது அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் பயிர் பண்ணும்போது நான் இருந்த ஊரில் வந்து இந்த மாதிரி ஒரு விவசாயம் யாருமே செய்யலை. அதனால் எனக்கு வந்து அடுத்தவங்கள்ட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறோக்கோ சொல்லி கொடுக்குற ஆள் இல்லை. ஒவ்வொன்றையுமே நானே தெரிஞ்சுக்க வேண்டிய காரணத்தினால இருந்தேன் காட்டி எல்லாமே எழுதி வச்சு நோட் பண்ணி வைக்க ஆரம்பித்தேன். அதனால் என்ன பிரயோஜனம் ஆச்சுன்னா, ஒவ்வொன்றையுமே பார்த்து பார்த்து பண்ணும்போது அது என்ன ஈல்டு கிடச்சிது, இப்படி ஒவ்வொரு குறிப்பிட்ட ஒரு மரம் எவ்வளோ கிடச்சிதுன்னு கூட என்னால் சொல்ல முடியும். முதல்ல போட்ட விதைகள் வந்து சரியில்லாத விதைகளாக பயணியாயிருச்சு. என்ன அப்படின்னா பல விதைகளுக்கு முன்னால் கலந்து வந்துருச்சு, அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 வெரைட்டி வந்து எனக்கு அதுக்குள்ளே வந்துருச்சு. அப்போ மிக சிரமமான சூழ்நிலையை சந்தித்தேன். ஒவ்வொரு பழம் வந்து ஒவ்வொரு மாதிரி கீப்பிங் குவாலிட்டி, அதாவது தாங்கும் திறன் இருக்கும். ஒரு பழம் ஒரே நாளில் அழுகிரும், ஒரு பழம் ஒரு வாரம் நிற்கும், ஒரு பழம் 2 நாள் இருக்கும், ஒரு சிலது பழுக்காது. இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்தித்தேன். அப்போ தான் தரமான விதையை தேர்வு செய்யணுன்ற பாடம் எனக்கு அந்த இடத்துல கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதன் மூலம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது.
இப்போ உங்களுடைய அனுபவத்தில் நிறைய ரகங்கள் போட்டு பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, இதில் வந்து எது ரொம்ப நல்ல சூட்டபிளாக, அதாவது சாகுபடி முறைக்கும் சரி விற்பனைக்கும் சரி எது நல்ல சூட்டபிளாக இருக்குன்னு நினைக்கிறீங்க?
ரெட் லேடி அப்படின்னு கூடிய பப்பாயா மட்டுமே சிறந்த ரகமாக இருக்குது. இதில் அதிகமான போலிகள் இருக்கிறதுங்காட்டி விவசாயிகள் அது சார்ந்த துறை வல்லுநர்கள்ட்ட தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு போட மாதிரி அறிவுறுத்துகிறேன். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் நாற்று வாங்குவதிலும் நாற்று உற்பத்தி செய்வதிலும் கவனம் செலுத்தாவிட்டால் இந்த வியாபாரம் ஜெயிக்காது. நாற்றுகள் விலை குறைவாக கிடைக்குது அப்படின்னு சொன்னால் நம்ப வேண்டாம், அது உறுதி இல்லை. அது மட்டும் விவசாயி இந்த பொருள்னு அல்ல, எந்த பொருளும் விவசாயி தயவு செஞ்சு விதையில் வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ண வேண்டாம். அதனால தான் நம்ம தோத்து போகிறக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இது வந்து நம்ம இந்த நாற்றுக்கு கொடுக்கக்கூடிய இந்த 10 ரூபா ஒரு காய் வந்ததுன்னா எச்சா வந்ததுன்னா சரியாக போயிடும். அதாவது ஒரு மரம் அதிகபட்சமாக 150 கிலோ வரைக்கும் நம்ம எடுத்துருக்குறோம். இதனுடைய காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நடவு நட்டதுலேருந்து 7வது மாதத்துலேருந்து அடுத்த 12 மாதத்துக்கு நிச்சயமாக மகசூல் கிடைக்கும். ஆனால் நான் என்னுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸில் காய் ஆரம்பித்ததுலேருந்து கிட்டத்தட்ட 3.5 வருஷம் வரைக்கும் நான் மரத்தை வச்சு பார்த்துருக்குறேன். அது எல்லாத்துக்கும் பொருந்துமான்னு தெரியல, அது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சதுன்னு நான் நினைக்கிறேன்.
சரிங்க, இப்போ பப்பாளி ஒரு தடவை போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா, இப்போ அந்த கிராப் முடிஞ்சதும் அதை எடுத்துட்டு வேற கிராப் போடுவீங்களா, இல்லை கண்டினியூஸாக பப்பாளி போடலாமா?
அதாவது பப்பாளி முடிஞ்ச பின்னாடி திருப்பி பப்பாளி போட்டு நம்ம எடுத்துருக்குறோம். இதெல்லாமே நம்ம வந்து ஒரு ரிசர்ச்சாகவே செஞ்சிட்ருக்குறோம். மேலும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட வந்து காலி இடம் இல்லை, ஆனால் எனக்கு பப்பாளி பண்ண ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்ல என் நண்பர்களும் பல விவசாயிகளும் வந்திருக்காங்க. பரிச்சாயத்தமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தென்னந்தோப்பில் போட்டு முதல் முயற்சியாக போட்டு எடுத்தேன். அதுலேயும் ஓரளவுக்கு, அதாவது நார்மலாக கிடைக்கிற ஈல்டுலேருந்து ஒரு 70% ஈல்டு எனக்கு அதில் அவுட்புட் கிடைச்சிது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வர்ற வரைக்கும் வரட்டும், வர்ற வரைக்கும் லாபம் தானே அப்படின்னு அவங்களுடைய ஆசைக்கு என்னோடய முயற்சியோடு செஞ்சு பார்த்தோம். அதுலேயும் வெற்றி கண்டோம். ரெண்டாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தென்னை மரமாவது அதனுடைய வீச்சு அதிகமாக இருந்தது. பாக்கு தோப்புலையும் போட்டு அதுலேயும் நம்ம வெற்றி அடைஞ்சிருக்கோம் அப்படின்றது இந்த தருணத்தில் நான் சொல்லிக்க பெருமைப்படுறேன்.
சரிங்க, இப்போ பப்பாளி சாகுபடியில் வந்து புதிய தொழில்நுட்பங்கள் ஏதாவது பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா?
புதிய தொழில்நுட்பங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ ட்ரிப்பு இரிகேஷனையே சொல்லலாம். இதனால் வந்து ரொம்ப குறைஞ்ச அளவுக்கு தண்ணி இருக்கவங்க கூட குறைவான தண்ணி தேவைப்படுறங்காட்டி அளவான தண்ணி இருந்தால் கூட இந்த விவசாயத்தை ஈஸியாக பண்ணிக்க முடியும். ரெண்டாவது மருந்து வகைகளை கூட இதிலேயே நம்ம கொடுத்துக்கிறங்காட்டி விவசாயிக்கு அதிகமான ஏரியா இருக்குது அப்படின்னா கூட இதை வந்து ஒரு சைடில் தொடர்ச்சியாக வார வாரம் வருமானம் வரக்கூடிய ஒரு தொழிலாக இதை பண்ணிக்க முடியுது.
சரிங்க, இப்போ பொதுவாக எல்லா பயிர் சாகுபடியிலுமே பார்த்திங்கன்னா இயற்கை முறையில், அதாவது ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு மருந்துகள் வேதி உரங்கள் எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு தான் நிறைய விழிப்புணர்வு வந்துகிட்டு இருக்கு. இப்போ பப்பாளியை பொறுத்த வரைக்கும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குங்களா?
நிச்சயமாக இருக்குதுங்க. மிக முக்கியமாக ஒன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எந்த சூழ்நிலையும் பப்பாளி மரத்துக்கு நடுவில் வந்து களைக்கொல்லியை தெளிச்சிடக்கூடாது. அதை தாங்கக்கூடிய சக்தி வந்து அந்த மரங்களுக்கு இல்லை. சல்லிவேர்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால இது உடனடியாக பாதிப்படைஞ்சு உடனே அது தெளித்த உடனே தெரியாது, கொஞ்சம் நாள் ஆன பின்னாடி தான் அதை தெரிஞ்சுக்க முடியும். அதனால் முழுக்க முழுக்க என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், நம்ம களைக்குள்ளையை முடிஞ்சளவுக்கு தவிர்க்கிறது மிக நல்லதாக இருக்குது. பூச்சி மருந்து அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் கசப்பான உங்கள் ஏரியாவில் உங்கள் பகுதியில் கிடைக்கக்கூடிய 5 இலைகளை வந்து பிச்சு நல்லா வந்து ஆட்டி அல்லது அரைச்சோ ஒரு 3 நாள் ஊற வச்சு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஜூஸை எடுத்து தொடர்ச்சியாக தெளிச்சிட்டு வந்தாலே போதுமானதாக இருக்குது. உரங்கள் ஆட்டெருவே வந்து மிக முக்கிய சத்தாகவே இருக்குது. அது போக நம்ம ஆட்டெருவு கூட தொடர்ச்சியாக கொடுக்கும்போது நம்ம வேப்பம் பண்ணாக்கு அசோஸ்பிலும் பேசிஃபிக்டோ இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் கொடுத்து இதே வந்து மண்ணில் இருக்கக்கூடிய அனைத்து சத்துக்களையும் எடுத்து கொடுக்குறங்காட்டி மற்ற எதுவும் அதிகமாக தேவைப்படுறதே இல்லை. அதனால் தாராளமாக ஆர்கானிக் பண்ணலாம் அப்படின்றதுல வந்து எந்தவித சந்தேகத்துக்கும் இடமில்லாமல் இருக்குது. இதுக்கு நாங்களே ஒரு முழு உதாரணமாக இருக்கிறோம்.
சரிங்க, இப்போ இந்த பப்பாளியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சாகுபடி அனுபவம் ஒரு 7-8 வருஷத்துக்கு மேலே இருக்குது. உங்களுடைய இந்த அனுபவத்தை வச்சு நீங்கள் இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு வந்து பப்பாளி சாகுபடி செய்ய சொல்லி ஒரு தூண்டுதலாக இருக்கீங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு சரியான தொழில்நுட்ப ஆலோசனை கிடைக்கும் போது பயிர் செய்கிறவங்களுக்கும் அது ரொம்ப உதவிகரமாக இருக்கும் இல்லைங்களா?
நிச்சயமாக. எப்படி அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு துறையில் சிறந்து விளங்குறாங்க. அதாவது வாழையில் இருக்கக்கூடியவங்க வாழையில் சிறந்து விளங்குறாங்க. அதுபோல் பப்பாளியில் நம்ம ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து இதில் இருக்கிறங்காட்டி இதற்குரிய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கிடைச்சங்காட்டி விவசாயிக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்குது. இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கில் விவசாயிக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட விலை வந்து நிர்ணயமாக தெரியுது. இப்போ நம்ம ஒரு 150 கிலோ சொல்லுகிறோம். அந்த 150 கிலோ அப்படின்றது கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் விலை குறிப்பிட்டு சொல்கிற காரணத்தினால இந்த அளவுக்கு காய் வரும், இந்த விலை கிடைக்கும் அப்படின்னு விவசாயிக்கு உறுதியாக தெரிஞ்சிருது. மற்ற பொருளில் வந்து 1 நாள் 2 ரூபாய்க்கு விற்கும், 1 நாள் 4 ரூபாய்க்கு விற்கும், அது வந்து உறுதி இல்லாமல் இருக்கும். அதுபோக விவசாயிக்கு எந்த சூழ்நிலையில் இந்த பயிர் என்னென்ன பிரச்சனையை சந்திக்குதோ அது கூடயே நம்ம இருக்கிறங்காட்டி அந்தந்துக்கு முன்னாடியே அதுக்கு உண்டான தடுப்பு நடவடிக்கை எடுத்துடுறோம். வந்தாலும் அது பாதுகாக்கிறதுக்கு முழு ஆலோசனை வழங்கி கூடயே பக்கபலமாக இருக்கிறோம்.
சரிங்க, இப்போ பப்பாளி வந்து இவ்வளோ லாபகரமாக இருக்குது, பயிர் செய்கிறது அதற்கான முறைகள்லாம் ரொம்ப எளிதாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது, சரி பப்பாளி சாகுபடி செய்யலாம் அப்படின்னு ஒரு சாகுபடியாளர் முன் வர்றாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு முதல்ல எடுத்தோன்னே ஒரு சந்தேகம் வரும், இதுக்கு நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. இப்போ 1 ஏக்கர் பப்பாளி சாகுபடி பண்ணணும்னாக்க ஒரு ஆவரேஜாக எவ்வளோ செலவு ஆகுங்க?
முதல்ல வந்து நீங்கள் நாற்றுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பணத்தை வந்து ஒதுக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது உங்களுக்கு இடம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற காரணம் இருந்தால் மட்டும் 7.5 போகலாம், அல்லது வந்து 7.7 போனாலும் போதுமானதாக இருக்கும். 7.5 போகும்போது ஒரு 800 நாற்றும், 7.7 போகும்போது ஒரு 900 நாற்றும் ஒரு ஏக்கருக்கு பிடிக்குமா இருக்கும். அதிகபட்ச செலவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயிர்காலம் வந்து ஒரு 50,000 செலவாகலாம். அது அவங்கள்ட்ட ஒரு சொந்த நிலமாகவோ உள்ள குத்தக நிலமாக இருந்தால் கூடுதலாக குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொரு என்ன ஒரு மிகப்பெரிய பிரயோஜனம் அப்படின்னா, மற்ற கிராப்பெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் வந்து அந்த பருவத்தோடு முடிஞ்சிடும். ஆனால் இந்த பப்பாளியோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 7வது மாதத்தில் காய் வந்த விடனே அதுலேருந்து 7 நாள் 10 நாள் தொடர்ச்சியாக உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். கூடுதலோ குறைச்சலோ வாரம் வாரம் உங்களுடைய தேவையை நீங்கள் ஒரு மாடு வச்சு எப்படி பலன் அனுபவிக்கிறீங்களோ அது மாதிரி ஒரு ஏக்கர் பப்பாளி வச்சுருந்தீங்கன்னா வார வாரம் உங்களுக்கு பணம் வந்து சேரும். அப்போ உங்கள் தேவைகளையும் நிறைவேற்றிக்கலாம், நீங்கள் போட்ட முதலீடையும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை அது சந்திச்சு கொடுக்கும்.
சரிங்க, இது வரைக்கும் பப்பாளி சாகுபடி பற்றி நம்ம நேயர்களுக்கு ரொம்ப அருமையாக விவரங்கள் சொன்னீங்க. உங்களுடைய அனுபவத்திலிருந்து வந்த இந்த விவரங்கள்லாம் எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். நீங்க தந்த இந்த விவரங்களுக்காக அவங்க சார்பிலையும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க. வணக்கம்.
இந்த மிக அருமையான வாய்ப்பை நல்கிய தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வானொலி நிலையத்துக்கும் மற்ற விவசாயிகள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரைக்கும் தன்னுடைய பப்பாளி சாகுபடி அனுபவங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த முகமது அப்துல்லா அவங்க. இவங்க சொன்ன இந்த பப்பாளி சாகுபடி பற்றின விவரங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. 0422243105 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மின்னஞ்சல் மூலமாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு crstnau107.4@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்க.